ಯುಗದಭೂರಿಪರಿಶ್ರಮಂ ತಮೋ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮನ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಗುರುನಾರ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀಭಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥಾಖ್ವಯಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮನ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಚಿರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ವಂದೇ ತಂಯಮಿನಾಂಧುರಂಧರಮಹಮಾನಾಂಧಕಾರದ್ರುಹಾಬಂಧಾನ ಪರಿಬಂಧಿನಾನ್ ನಿಜದೃಶಾರುಂಧಾನವಿಂಧಾನಯ ದತ್ತಂಯೇನ ದಯಾಸುಧಾಂಬುನಿಧಿನಾ ಪೀತ್ವಾ ವಿಶುದ್ಧಂ ಪಯಃ ಕಾಲೇನ ಕರಿಹೈಲಕೃಷ್ಣಜಲದಃ ಕಾಂಕ್ಷಾಧಿಕಂ ವರ್ಷತಿ ಪೂಮನ್ಮಾದಪುರಂದಿಯಮಾರ್ವನ್ ಪುಗಳ್ ಮಲಿಂದ ಪಾಮನ್ಮಾರನಡಿಪಣಿಂದುಂದವನ್ ಪಲ್ಕಲಜೋರ್ದಾಂ ಮನ್ನವಂದ ವಿರಾಮಾನುಷನ್ ಶರಣಾರವಿಂದಂ ನಾಂ ಮನ್ನಿವಾಯ ನಿಂಜೇಶುಲ್ಲುವಮ್ಮವನ್ನಾಮಂಗಳೇ ಎಂಬೆರುಮಾನ್ தொடங்கி வந்த நம்முடைய உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய பெருமைகளை நாம் வார வாரம் கொஞ்சம் அனுபவிச்சுண்டு வரோம். செம்பெருமான், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார், நாதமுனிகள், உயக்கொண்டார், மணக்கால் நம்பி ஆளவந்தார் என்கிற இந்த உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ஆளவந்தாருடையதான வைபவத்தை சில வாரங்களாக அனுபவித்தோம். ஆளவந்தார் தம்முடையதான திவ்ய பிரபாவத்தினாலே தமக்கு அடுத்ததாக சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகராக ஸ்ரீ எம்பெருமானார் வரப்போகிறார் என்று ஊகித்து எம்பெருமானாருக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். எம்பெருமானாரை தம்முடையதான திருவடிவாரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து கொள்ள வேணும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டார். அதற்காக பெரிய நம்பிகளை எம்பெருமானாரிடத்திலே அனுப்பி எம்பெருமானாரை ஆளவந்தாரிடத்திலே ஈடுபடும்படிக்கு பண்ண வேண்டும் என்றும் முயற்சி செய்தார். நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே சிஷ்யர்கள் ஆச்சாரியாளை தேடிப்போய் அவளுடைய மகிமையிலே ஈடுபட்டு அவளிடத்திலே அடிபணிந்து உஜ்ஜீவிப்பதும் உண்டு. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களை தேடி உத்தமமான சிஷ்யன் எப்பேற்பட்ட சிஷ்யன்தான் வேணும் என்று ஆசைப்பட்டு வருவதும் உண்டு. இப்படி ரெண்டு விதமாக நடந்தது உண்டு. ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆள வந்தாரிடத்திலே அவ்வளவு கிருபையோடு இவராலே நம்முடைய சம்பிரதாயம் தழைக்கும், தழைக்க வேணுமென்று ஆசைப்பட்டு நாதமுனிகள் ஆளவந்தாருக்கு சம்பிரதாயத்தை தர வேணும்னு உயக்கொண்டாருக்கு ஆக்ஞாபிச்சு வச்சு பின்னால் உயக்கொண்டார். மணக்கால் நம்பி மூலமாக ஆளவந்தார நம்ம சம்பிரதாயத்துக்கு பெரிய பிரவர்த்தகர் ஆக்கினார். அதுபோல ஆளவந்தார் எம்பெருமானாரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பிரவர்த்தகர் ஆக்க வேணும்னு தானே ஆசைப்பட்டு அவரை தேடி பிடிச்சு அவரை வசத்தியாக ஆச்சாரியர் ஆக்கணும்னு பாரிச்சுண்டு இருந்தார். ஆனால் இருந்தாலும் அது கைகூடி வராமல், சாட்சாத்தாக கைகூடி வராமல் பின்னால் இருந்த பின்னால் பெரிய நம்பிகள் மூலமாக அது சாத்தியமாச்சு. ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலே பெரிய ஆச்சாரியராக, ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்துக்கெல்லாம் பிரதான ஆச்சாரியராக ஸ்ரீமன் நாதமுனிகள் உபதேசித்ததான உயர்ந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை அங்கே உபதேசிச்சுண்டு சிஷ்யர்களையெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்திலே ஆசிரியிக்கும்படியாக பண்ணி கொண்டு இப்படி உயர்ந்த ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த காலத்தில் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ஆளவந்தாரை சேவிக்க ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருளினார்கள். அப்பொழுது ஆளவந்தார் காஞ்சிபுரத்திலே ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்க, அங்கு இளையாழ்வார் என்று ராமானுஜர் என்னும் சொல்லும்படியாக ஒரு மகத்தான சிறுவன் ஒருவன் இருக்கிறான், ஆச்சரியமா இருக்கு அவருடைய பிரபாவம் கேட்பதற்கு என்பதா சொல்லி அந்த இளையாழ்வாருடைய பிரபாவத்தை அங்கு ஆளவந்தாரிடத்துல விஜாபிச்சாளாம். அதை கேட்டு ஆளவந்தார் யார் இந்த பிள்ளையா இருக்கும்னு பார்த்ததுல அவர் ஆளவந்தாருடைய பேத்தியனுடைய பிள்ளை. ஆளவந்தாருடைய பேத்தி திருமலை நம்பிகளுடையதான திருத்தங்கை பூமாதேவின்னு சொல்லுவா. அந்த பூமாதேவி என்பவளை கேசவ சோமயாஜி என்று சொல்ல முடியாத ஸ்ரீபெரும்புதூரில் இருந்த ஆசூரி கேசவ சோமயாஜிக்கு விவாகம் பண்ணி கொடுத்திருந்தார்கள். அவளுடைய திருக்குமாரராக சுவாமி எம்பெருமானார் அவதரிச்சிருந்தார். இப்படி ஒரு விசேஷமாக நாதமுனிகளுடையதான வம்சத்திலே வந்தவராயும் அப்படியே சாட்சாத்து ஆதிசேஷாவதாரம் என்று பின்னால் பெரியவர்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடும்படியாக இருந்த ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த எம்பெருமானாருடைய திவ்ய பிரபாவத்தை அந்த ஸ்ரீ காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தொழின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆளவந்தாரிடத்திலே விஜாபிச்சதை கேட்டு ரொம்ப அதிசயப்பட்டு இவரே பிரவர்த்தகராக வேணும் என்று சங்கல்பிச்சுண்டு இவரை கட்டாட்சிப்பதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளியாச்சு ஸ்ரீ ஆளவந்தார். இதற்காகவே எழுந்தருளினார். இது சாமானிய விஷயமா நினைச்சிட முடியாது. இக்காலத்திலே பஸ் இருக்கு, வசதி இருக்கு, கார் இருக்கு, ஏதோ புறப்பட்டா 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் வந்துவிடுறா அப்படிலாம் இல்லை. ஆளவந்தார் நடையாக பயின்று வர வேணும். அவெல்லாம் வண்டியில் வரவா கிடையாது. ஒரு மாட்டு வண்டி குதிரை வண்டியில் கூட ஏறவா கிடையாது. நடையாக பயின்று ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு இவ்வளவு அனுஷ்டானத்தோட அவ்வளவு வார்த்தக்கியமாக அவ்வளவு கழட்டு திசையிலே ஆளவந்தார் எம்பெருமானாரை கட்டாட்சிக்க வேணும்னு எழுந்தருளினார். அந்த பெரிய திருவுள்ளத்தை நாம் இப்படி புரிஞ்சிருந்தால் தான் தெரியும். அவ்வளவு வயசான விருத்தராயிருந்த பெயர்பட்ட ஒரு பெரிய ஆச்சாரியராயிருந்தவர் ஒரு சிறுவனை தேடிக்கொண்டு பார்க்க வேணும்னு ஆசைப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளினார். ஸ்ரீரங்கத்திலிருந்து நடையாக எழுந்தருளினாராம். அப்பொழுது ஸ்ரீபாஷ்யகாரர் யாதவ பிரகாசர் என்கிற ஒரு இடத்திலே அப்பொழுது வாசிச்சுருந்தார். அது பூர்வபக்ஷம் வாசிக்கிறதா சொல்லுவா. பூர்வபக்ஷம் வாசிக்கிறதுன்னா மற்ற சித்தாந்தத்தில் என்ன சொல்றா அப்படிங்கிறத வாசிக்கிறதுக்கு அவாகிட்டே போய் வாசிச்சா தான் அது நன்னா அவா எல்லாம் கஷடர ஒரு அவள் ஒரு கன்விக்ஷனோட சொல்லுவா அவளுடையது. இதே மற்றவர்கள் இன்னொரு சித்தாந்தத்தை பற்றி பேசிச்சு அவ்வளோ கன்விக்ஷனோட அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணி அவ்வளோ ஆழமாக மற்றது எல்லாத்தையும் மறுத்து தாங்கள் தான் சுத்தின்னு சொல்லி தரமாட்டா. அது மாதிரி அதனால் அது எப்பவும் இன்னொரு சித்தாந்தத்தில் போய் அவளிடத்துலேயே புகுந்து வாசிச்சா அது மொத்தமும் அவள் நிறைய சொல்லுவாள். அதுக்காகத்தான் திருமிழி ஆழ்வார் கூட சாக்கியம் கட்டுறோம், சமணம் கட்டுறோம், சங்கரனார் ஆக்கி ஆகமனூல் ஆராய்ந்தோம்னு திருமிழி ஆழ்வார் பூர்வத்தில் ஒவ்வொரு சித்தாந்தத்திலையும் புகுந்து புகுந்து அங்கேயே நெடு வருஷங்கள் அங்கேயே பகு வருஷங்கள் அங்கேயே இருந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேயாழ்வாராலே திருத்தி ஆட்கொள்ளப்பட்டு நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேர்ந்தபோது அவர் சொன்ன அர்த்தங்கள் எப்படி இருந்ததுன்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து என்று ஒரு வார்த்தை போட்டார். அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து. நான் புகுந்து புறப்படாத சித்தாந்தங்கள் இல்லை, எல்லா சித்தாந்தங்களையும் பார்த்துட்டேன். அவர் 4000 வருஷம் எல்லா சித்தாந்தங்களையும் புகுந்து புறப்பட்டார். திருமணிசேஷ்வார் ஒன்றும் 5 வருஷம் 10 வருஷம் இல்லை. அது யோக பிரபாவத்தினாலே தீர்க்கமான ஆயுசோடு இருந்ததுனால 4000 வருஷங்கள் வெவ்வேறு சித்தாந்தங்களிலே இருந்து 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 புறப்பட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தேன். ஆழ்பொருளை உங்களுக்கு சொல்லுகிறேன், சிந்தாமல் கேளுங்கோள் என்று ஒன்றும் விடாமல் சேகரித்து கொடுக்குறேன், கேட்டுக்கோங்கோ, நீங்களும் சிந்தாமல் கேட்டுக்கோங்கோன்னு சொன்னார். அப்படித்தான் ஸ்ரீபாஷ்யகாரரும் பின்னால் ஆளவந்தார் அருள் செய்ததான அர்த்தங்களையெல்லாம் 5 ஆச்சாரியாள்கிட்ட போய் இருந்து சிந்தாமல் சேகரித்து நமக்கு கொடுத்துருக்கார் பின்னால். அந்த விஷயமும் பின்னாடி அப்புறம் சொல்கிறேன். போன வாரம் சொன்னேன் இந்த இப்படி இந்த பாஷ்யகாரர் யாதவ பிரகாசனத்தினுடைய பூர்வபக்ஷம் ஆசிச்சுருக்கச்சேவே அவரை கடாட்சிக்கிறதுக்கு ஸ்ரீ ஆளவந்தார் எழுந்தருளினார். எழுந்தருளினா தேப்பெருமாள் சொன்னதிலே கரியமாணிக்க பெருமாள் சொன்னதின்னு இந்த வலது பக்கம் பிராகாரத்தில் சேவிக்கலாம். கரியமாணிக்க பெருமாள் சன்னதி அங்கே யாதவ பிரகாசரோட ஆளவந்தார் அங்கே இருந்தார். யாதவ பிரகாசரோட ஸ்ரீ பாஷ்யகாரர் அங்கே இருந்தார். சிஷ்யாளோடலாம் இருந்தார், மற்ற சிஷ்யாலாம் இருந்தாங்க. அப்பொழுது ஆளவந்தார் அவரை பார்த்து, ஆஹார பிரபு குழந்தை ரொம்ப நன்னா இருக்கான், தேஜஸ்வியா இருக்கான், அவதார புருஷனா இருக்கான், இவன் தான் சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தராக வேணும் என்று ஆ முதல்வன் இவன் என்று தற்றேற்றி என்பதாக அருள் செய்தார் என்பதாக வியாக்கியானத்தில் குரு பரம்பரையிலே சொல்றார். அங்க நம்மாழ்வார் சாதிச்ச திருவாய்மொழியில ஆமுதல் வணிவன் என்று தத்தேற்றி என் ஆமுதல் வந்து புகுந்து நல்லின் கவி தூ முதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதலப்பனை என்று மறப்பனோ என்பதாக பகவான் கட்டாட்சிப்பதற்கு ஒரு சேத்தனன் அகப்படலைன்னு கிடையாது. பகவான் யார வேணா அனுகிரகிச்சு நம்மாழ்வாருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவளை கொண்டு திருவாய்மொழி நன்னா சொல்லி வச்சிருக்கலாம். எம்பெருமானுமே அனுபவிச்சு தீர்க்க முடியாததான அவ்வளவு ஆனந்தமான அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கினதான இந்த திருவாய்மொழியை சொல்லுவதற்கு ஒரு வாய் படைத்த ஜீவன் வேணும்னு பெருமாள் என்ன போய் தேடி பிடிச்சாரே, என்ன கிருபை என்ன கிருபை என்று அங்கே நம்மாழ்வார் அப்படி ரொம்ப விஸ்மயப்பட்டு போறார். ஆமுதல் வன் இவன் தற்றேற்றி தானே தேடி பிடிச்சான். இந்த ஜீவன்தான் நம்மாழ்வாராக, இந்த ஜீவன்தான் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கும் பிரதான ஆச்சாரியனாக இதை உபதேசம் பண்ணக்கூடியதான திருவாய்மொழியை சொல்லும்படியான ஒரு வசந்த நம்மாழ்வாராக வர வேணும்னு பெருமாள் அனுகிரகிச்சாரே அப்படின்னு ரொம்ப அதிசயப்படுறார். அதே பாசுரத்தை எடுத்து பல காலம் நம்ம ஆச்சாரியால் சொல்றது, ஒரு சிஷ்யனை இந்த சிஷ்யன்தான் சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தன ஆக வேணும் என்று ஆச்சாரியால் அனுகிரகிச்சா இந்த பாசுரத்தை சொல்லி ஆம் முதல்வன் இவன் முதல்வன் ஆக வேணும் என்று அவர்கள் அனுகிரகிச்சார்கள்னு சொல்வது. இதே பாசுரத்தை திருவள்ளம்பத்தி அப்பொழுது ஆள வந்தார், ஆமுதல்வன் இவன் என்று அனுகிரகிச்சார்னு சொல்லுவார். அப்படி இவரே முதலாக வேணும், முதல்வனாக வேணும், பிரதமாச்சாரியனாக வேணும், பிரதான ஆச்சாரியராக வேணும் என்று எம்பெருமானாரை அப்பொழுது கடாட்சிச்சாராம். ஆனால் இருந்தாலும் யாதவ பிரகாசர் அவர் கொஞ்சம் தீவிரமான ஆசாமி. ஒருவேளை ஆள வந்தார் அப்பொழுது ராமானுஜரை கூட்டு ஏதாவது பேசினா அதுக்கே அவர் ஏதாவது விபரீதமாக விகல்பமாக அர்த்தம் கண்டு பிடிச்சிடுவார். அப்புறம் இவரோட சரியாக ஒட்டி வரமாட்டார், பாஷிகாரருக்கு சரியாக பாடம் சொல்ல மாட்டார் அப்படின்னு கொஞ்சம் சங்கையோட ஆள வந்தார். அப்பொழுது கட்டாட்சம் மாத்திரம் அனுகிரகிச்சுட்டு நேர பெரிய தேப்பெருமான் சந்ததியில் போய் விஜாபிச்சார், பிறானே உம்முடைய அனுகிரகத்தினாலே சாதிக்க முடியாதது இல்லை சொல்கிறா, உம்மை பற்றி நிறைய விசேஷ கதைகள்லாம் சொல்கிறா. செவுடன் கூட உம்முடைய அனுகிரகத்தினாலே ஏதோ சமீபத்திலே காது கேட்டுது, காது கேட்டான் அவனுக்கு வந்தது, வாய் இல்லாதவன் வாய் பேசி நன்னா பேசினான், குழந்தையே பெற்றுக்க முடியாத மறுபடி கூட குழந்தைக்கு குழந்தை பிறந்தது, இப்படிலாம் உன்னுடைய கதையை சொல்கிறாப்பா. நொண்டி உன்னுடைய அனுகிரகத்தினாலே நன்னா புதுசாக கால் முளைச்சு போய் அவன் நன்னா நடந்து போனான்னு இப்போ சமீபத்தில் இப்படிலாம் நீ அனுகிரகம் பண்ணியிருக்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அப்பேற்பட்டதை உன்னாலே நடக்க முடியாதது இல்லை அப்படின்னு எம்பெருமானிடத்திலே போய் சரணாகதி பண்ணாராம். எஸ்ய பிரதார கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேனஜ பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதேஜ வந்தியாத்தம் தேவமேவ வரதம் ஷரணம் கதோஸ்மி என்று ஆள வந்தார். தேவபெருமாள் திருவடிவாரத்திலே இதே அர்த்தத்தை சொல்லும்படியான இந்த ஸ்லோகத்தை அங்கே விஜாபிச்சு சரணம் புகுந்து பாஷ்யக்காரரை நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருத்தி அழைச்சு கொள்ள வேணும்னு சரணாகதி பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டார். பாஷ்யக்காரர் யாதவ பிரகாஷரே வாசிச்சுட்டு இருக்கார். அதை வாசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அந்த யாதவ பிரகாஷர் அவர் அத்வைத்தி, அத்வைதத்திலேயே சங்கர அத்வைதம் மட்டும்தான் இருந்ததுன்னு நினைக்கக்கூடாது. அத்வைதமே முக்கியமாக மூணு அத்வைத்தம் உண்டு, அது சங்கர பாஸ்கர யாதவ பிரகாஷர்னு சொல்லுவா. அவன் அத்வைத்தம் பிலாசபி பிரம்மம் ஒன்றுதான்னு சொல்லச்சே அந்த பிரம்மம் ஒன்றுன்னு சொல்கிறதுலையே அவளுக்கு அதை விவரிக்கிறதுல மதபேதம் உண்டு. நாம் எப்படி விசிஷ்டாத்வைதம்னா ஒரு விசிஷ்டாத்வைதம் தான் இருக்குதுன்னு நம்ம ஆச்சாரியால் திருடமாக சொல்லி கொடுத்துருக்காளோ அப்படி இல்லை அத்வைத சித்தாந்தம். எல்லாரும் பிரமிப்பா அத்வைதம்னா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு, அத்வைதம் ஒன்றும் கிடையாது. அது அந்த பிரம்மம் ஒன்றுன்னு சொல்லச்சே மற்றதெல்லாம் விளக்கி அர்த்தங்கள் சொல்லி வேதாந்தத்துக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணச்சே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள்லாம் தோணி விதவிதமாக இருக்கும். அது தத்துவமும் தத்துவத்திலே நீட்டையும் ஒன்றா இருந்தால் கலக்கமே வராது. அது தத்துவத்திலேயே பிரமம் இருக்கிறதுனாலே வியாக்கியானங்களையும் பிரமம். அதை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியாலும் நிறைய பேர் இருக்கா. இப்படி சங்கராச்சாரிய விட கொஞ்சம் வித்தியாசமான அத்வைதத்தை சொன்னவர் தான் யாதவ பிரகாஷர். இதையெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்திலே விஸ்தாரமாக பாஷ்யக்காரரும் அனுவாதம் பண்ணி நிறைய கண்டிக்கிறார். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த யாதவ பிரகாஷ் இருந்தாலும் அத்வைதம்னா அதுவும் அவர் சங்கராத்வைதமும் சொல்லி பாஸ்கராத்வைதமும் சொல்லி தன்னுடைய அத்வைதத்தையும் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்து எப்படி நன்னா ரொம்ப அலசி சொல்லி கொடுப்பாரோ இல்லையோ, அதனால அவரிடத்துல அவர் ரொம்ப பிரசித்தராக இருந்தனாலே பாஷ்யக்காரர் அவரிடத்துல வாசிச்சுட்டு இருந்தார். அப்போ இந்த சமயத்துல தான் இந்த பாஷ்யக்காரருடையதான மேதையை பார்த்து அவருக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. யாதவ பிரகாஷம் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, பாஷிகாரர் சுவாவமாகவே அவருக்கு பிரம்மமானது சகுணம், சகுணம்தானது நிர்குணம்னு, சகல கல்யாண குண பரிபூர்ணம் பிரம்மம் அப்படிங்கிறதுல பாஷிகாருக்கு இயற்கையாகவே ஈடுபாடு. அதனால அவர் எப்பவும் நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்லச்சே பாஷிகார் கேட்டுக்கச்சேவே, அவர் நிர்குண பிரம்மத்தை சொல்லுவது அவருக்கு உகப்பா இல்லை பாஷிகாரருக்கு. அதை அவருடைய முகத்திலிருந்து பார்த்து பார்த்து, என்ன இருந்தாலும் இவன் ஒரு வேற ஆசாமித்தான் இந்த பையன் அப்படின்னு யாதவ பிரகாஷர் முடிவு கட்டி வச்சிருந்தார். இது போக சதேவ சௌமிய இதமக்ராசீது ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்ற உபனிஷத் வாக்கியத்துக்கு அவர் யாதவ பிரகாஷர் அர்த்தம் சொல்லச்சே, அவர் சதேவ சௌமிய இதமக்ராசீது சத்து என்று சொல்லும்படியானதான வெறும் பிரம்ம மாத்திரம்தான் முதல்ல இருந்தது, வேற ஒண்ணுமே கிடையாது, அந்த சத்துலேருந்தான் இந்த ஜகத்தெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லச்சு. எப்படி உண்டாச்சுதுன்னு சொன்னா அவித்தியினால உண்டாச்சுது அப்படின்னு சொன்னா, அவித்தியினாலே உண்டாச்சுதுன்னா ஏகமே அத்விதீயம்னு வராதே, ஒண்ணுதானே இருந்ததுன்னா ரெண்டு இருந்தா தானே ஜெகத்து வரும். இப்போ பிரம்மமும் இருக்கணும் அவித்தியும் இருக்கணுமோ இல்லையோன்னா, அவித்தியன்றது அது இருந்துட்டே இருக்கு, அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்படி எல்லாம் குழப்பி ஒரு அர்த்தம் சொன்னான்னா வாஷிகாரர் ஒத்துக்கல. அவர் சாதி ஏகமேவ அத்விதீயம் ஏக சதேவ சௌமிய தமங்கிராசித்து சத்து தான் இருந்து சத்திலிருந்து ஜெகத்து உண்டாச்சுது அப்படின்னு சொன்னால், அப்போது இதுக்கு சாட்சாத்தாக சத்து என்று சொல்லும்படியான பிரம்மமே ஜெகத்தாயிடுதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இந்த சத்துன்னு சொல்லும்படியான இந்த பிரம்மம் அது உயிரும் உடலுமாக இருக்குது, அதில் உயிர் அப்படியே இருக்குது, உடல் மாத்திரம் பிரம்மமாக ஜெகத்தாயிடுதுன்னு சொல்லணும். இப்போ ஒருத்தரை சாதாரணமாக விவகரிக்கச்சே சொல்கிறது உண்டு. ஒருத்தருக்கு கல்யாண பத்திரிக்கை போடுறோம், ஒருவேளை அவாட்டில் அவருக்கு பேர் நாராயணன் பேருன்னு வச்சுக்கோமே, என்ன போடுவோம்? இந்த மாதிரி சுவாமி நாராயணன் தேவள் அவசியம் கல்யாணத்துக்கு எழுந்த வழி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லுவோம். நாராயணாச்சார் வந்து நடத்தி கொடுக்கணும்னு தானே பத்திரிக்கை போடுவோம். ஓய் நாராயணாச்சாரே, நீ ரொம்ப உயிரோடையும் உடலோடையும் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு போடுறது உண்டோ? போடச்சு பொதுவாக சொல்லச்சு, உயிரோடையும் உடலோடையும் இருக்கிற நாராயணாச்சாருக்கு தானே பொதுவாக ஒரு வார்த்தை போட்டு நாராயணாச்சாரே வரணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒத்தரான நாராயணனுக்கு பத்திரிக்கை போடச்சே, உயிருக்கு ஒரு பத்திரிக்கை உடலுக்கு ஒரு பத்திரிக்கைன்னு போடுவோம்னா மொத்தமாக ஒரே பத்திரிக்கை தானே? அதுதானே இல்லை ஜகத்தில் விவகாரம். இதை தவிர வேறு விதமாக ஏதானே சொன்னால் சிரிப்பு தானே வருது. ஏகமே வத்திரியும் பிரம்ம நாராயணன் தான் முப்பூர்வத்தில் இருந்தான்னா, நாராயணன் உயிரோடும் உடலோடும் இருந்தான்னு சொல்லணும். அந்த உயிரான பரமாத்ம ஸ்வரூபம் எப்பவும் நிர்விகாரமாக இருக்கும், உடலானதான இந்த ஜெகத்து சேதனங்கள்லாம் அப்பொழுது அப்பொழுது பகவத் சங்கல்பத்துக்கு தகுந்தா போலே மாற்றத்தை அடைந்து ஜெகத்தாகிறது அப்படின்னு சொல்கிறது இதுதான். அப்போது நாராயணனே ஜெகத்தாயிட்டா, நாராயணனே ஜெகத்தாயிட்டான்னு பரபிரம்மம் ஜெகத்தாயிடுதுன்னு சொன்னால் ஒத்து வருது. இல்லைன்னா நாராயணன் ஜெகத்தாயிட்டான்னா நாராயணன்ற அந்த பரபிரம்மமானது மொத்தம் ஜெகத்தாயிடுதா இல்லை கொஞ்சம் ஜெகத்தாச்சா? மொத்தமே ஜெகத்தாயிடுதுன்னா இப்போ நாராயணனே இல்லையா? கொஞ்சம் ஜெகத்தாயிடுது அப்படின்னா நாராயணனில் என்ன கொஞ்சம் பாதின்னு கூட வெட்டி எடுத்துன்னு மாறுமா? அப்படி மாறுவதாக இருந்ததுன்னா நாராயணத்தில் ஒரு பாகம் மாறுறது, ஒரு பாகம் மாறலை அப்படின்னு சொன்னால் அந்த பாகம்னு ஒன்று வந்துடுத்துன்னு சொன்னாலே அதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் எதுக்கெல்லாம் அம்சம் உண்டோ எதுக்கெல்லாம் பாகம் உண்டோ அதெல்லாம் மாறக்கூடியதாயும் அழியக்கூடியதாயும் இருக்கும். அது அது ஸ்திரமாக இருக்காது, சாஸ்வதமாக இருக்காது. அப்பொழுது மாறக்கூடியதான நாராயணனுடைய அம்சத்தில் மாறக்கூடிய அம்சங்கள்லாம் அழிஞ்சு போயிடுமா, செத்து போயிடுமா? இதுனா நாராயணனே பாதி செத்து போயிடுவாரா? இதெல்லாம் என்ன சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்குமே நின்னா இல்லையே. அதனால சதேவ சௌமிய இதமக்ராசித் அப்படின்னா நாராயணன் உத்தர தான் இருந்தார், அவர் தான் இந்த உலகமானார். அதனால நாராயணன் தான் ஜெகத்காரணம். அவரை தான் சத்து என்ற சப்தத்தினாலே சொல்லித்து, சத்துன்னா எக்ஸிஸ்டன்ஸை தான், எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கு உண்டு? நாராயணனுக்கு மாத்திரம்தானே உண்டு. அதனால எது முதல்ல எக்ஸிஸ்டன்ஸோட இருந்ததோ அது தான் இப்போ உலகமாச்சு அப்படின்னு சொல்றதாக அர்த்தம் சொல்லச்சே. அந்த உயிரும் உடலும் எம்பெருமானுக்கு உயிரும் உண்டு உடலும் உண்டு. உயிர்ன்றது ஆத்மஸ்வரூபம், உடல்ன்றது இந்த பிரபஞ்சம் பூரா இதில் இருக்கிற சேத்தன வர்க்கங்கள் பூரா. இப்படி எல்லாம் சேர்ந்து உயிரும் உடலுமாயிருக்கிற ஒரு நாராயணன் அவன்தான் ஜெகத்காரணம், அவன்தான் சர்வம் என்று சொல்றது தான் பொருந்தி வரும். உடலிலே மாற்றங்கள் வரத்தான் வரும், அதுதான் இந்த ஜெகத்து, இது மாறுகிறது. ஆனால் இருந்தாலும் இது எப்பொழுதும் எம்பெருமானுக்கு உடலாயே இருந்திருந்த மாற்றங்களை மாத்திரம் அடைகிறதே ஒழிஞ்சு இது ஒரு நாளும் சூன்யமாக நிர்மூலமாக போவது கிடையாது. இப்படி பல அர்த்தங்கள் எல்லாம் பாஷிகாரத்தினுடைய திருவுள்ளத்தினாலே அந்த வேதாந்த வாக்கியங்களை பராமரிச்சுண்டு எப்படி நாதமுனிகள் ஆள வந்தார் உபதேசிச்சுண்டிருந்த அர்த்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் தம்முடையதான திவ்ய ஒரு ஞானத்தினால அதை தாமே தம்முடைய மனசுல இப்படி சங்கல்பிச்சுண்டு பல முறையும் ஆலோசிச்சுண்டு இப்படி இத அந்த அவர் யாதவ பிரகாசர் உபதேசம் பண்ணும்போது இவருடைய முகத்துல இருக்கிற மறுப்பை பார்த்தே யாதவ பிரகாசருக்கு பிடிக்கல ராமானுஜர் சதேவ சௌமியதம கிராசியத்தை சொல்லச்சு அது வெளிப்பட்டுடுத்து பாஷ்யக்காரர் வெளிப்படையாகவே சந்தேகத்தை கேட்டுவிட்டார் யாதவ பிரகாசர் இடத்துல யாதவ பிரகாசருக்கும் ரொம்ப கோபம் வந்துடுச்சு இந்த பய என்ன அதிக பிரசங்கியா இருக்கான் நாம சொன்னா நாம சொல்றதை ஒத்துக்காம எதிர்கேள்வி கேட்கறான் இவன் கேட்கற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியல அவரால் அதனாலே கோபத்தில் இந்த பையனை எப்படியாவது ஓய்ச்சி கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தார் இப்படி இருக்குச்சே இன்னொரு சந்தர்ப்பம் கூட வந்ததுன்னு சொல்கிறா அது கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்லி பிரம்மத்துக்கு திருமேனி உண்டு திருமேனியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகான திருமேனி அந்த திருமேனியினுடைய திருமுகம் ரொம்ப அழகாக இருக்கும் திருமேனி ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணான்னு சாந்தோக்கியத்தில் சொன்ன பிரகாரம் எம்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார் அவருடைய திருக்கண்கள் அப்படி அந்தளர்ந்த தாமரை போல இருக்கும் என்பதாக அர்த்தம் வருது அதை அர்த்தம் பண்ணச்சே அவர் வேற விதமா அர்த்தம் சொன்னாராம் யாதவ பிரகாசர் பெருமாளுடைய திருக்கண்கள் சிவப்புக்கு வேற விதமா அர்த்தம் சொன்னார் கப்பியாசம்னு சொன்னா கப்பியனுடைய பிரட்டபாகம்னு ஒரு அர்த்தம் உண்டு அது சிவப்பா இருக்குமே அது மாதிரி சிவப்பா இருக்கும்னா பாஷ்யக்காரர் அழுதாராம் அப்பொழுது யாதவ பிரகாசருக்கு பாஷ்யக்காரர் எண்ணெய் தேய்ச்சி விட்டு இருந்தார் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டே இருக்குச்சே இந்த வார்த்தையை பற்றி அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டு இருக்கார் சாந்தோக்கியத்தில் இப்படி வருது கப்பியாசம் புண்டரீகம் அக்ஷினின்னு ஏவம் அக்ஷினின்னு இதை சொல்லி அவர் யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு சொல்லிட்டு இருக்கச்சே ராமானுஜர் இதை கேட்டு அழுதாராம் என்னுடைய பிரானுக்கு எப்பேற்பட்ட தெருக்கண்கள் அன்றளர்ந்த தாமரை போல இருக்குமே இந்த செந்தாமரை கண்ணனை போய் இப்படி அர்த்தம் சொல்கிறாளேன்னு சொல்லி இல்லை கண்ணிலேருந்து ஜலம் விழுந்துதான் அந்த ஜலம் யாதவ பிரகாசரை தொடையில் விழுந்துதான் என்ன ஜலம் சுட்டுண்டு கீழே விழுறதே தொடையிலன்னு கண்டிருந்து பார்த்தா இவர் அழுதுன்ட்டு இருந்தாரோ என்ன ஆழறன்னு கேட்டார் கப்பியாசம் புண்டரீகமே மக்ஷினின்னு சொன்னா அப்படியே தாமரை கண்ணன்னு தானே அர்த்தம் சொல்லணும் வேற விதமா அர்த்தம் சொல்றதே அப்படின்னு கேட்டார் எதை சொன்னாலும் நீ எடுத்து பேசுறடா அப்படின்னு அவர் கோபம் அதனால மேல மேல அவருக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்து பாஷிகாரரை ஒழிச்சே கட்டிடணும்னு கங்கா யாத்திரைக்காக புறப்பட்டு போனார்னும் அந்த யாத்திரையிலே போகும்போது பாஷிகாரரோட கூட அவருடைய ஒன்று விட்ட தம்பி அவர் கோவிந்தன் திருநாமம் அவருடைய அந்த பின்னால் அவர் தான் எம்பார்னு பெரிய ஆச்சாரியராக வந்து சம்பிரதாயத்திலே ரொம்ப வசதியான ஸ்தானத்தில் இருந்தார் பாஷ்யக்காரருடைய ஒன்று விட்ட தம்பி பாஷ்யக்காரருடைய திருத்தாயாருக்கு பூமாதேவின்னு திருநாமம் அந்த கோவிந்தர்னு சொல்லும்படியான அவருக்கு தாயாருக்கு ஸ்ரீதேவின்னு திருநாமம் அவள் ரெண்டு பேரும் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் திருமலை நம்பிகளுடையதான சிஸ்டர்ஸை வாழலாம் அந்த அந்த சிஸ்டர்ஸை அந்த பூமாதேவியை ஆசூரி கேசவ சுவாமியாஜி ஸ்ரீபெரும்பூதூர்காரர் அவர் அந்த சுவாமி திருக்கல்யாணம் பண்ணிட்டார் ஸ்ரீதேவியை பக்கத்தில் மழமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே கமல நயன பட்டார் என்று ஒரு சுவாமி இருந்தார் அவர் அந்த ஸ்ரீதேவியை விவாகம் பண்ணிட்டார் அவளுக்கு தான் பின்னால் எம்பார்னு சொல்ல முடியாத கோவிந்தர் பிறந்தார் இவர் ரெண்டு பேருமே கோவிந்தரும் இளையாழ்வாரும் ரெண்டு பேருமே இளையாழ்வார்னு ஏன் சொன்னேன்னா பாஷிகாரர் அவதரித்த போது அவருடைய மாமா திருமலை நம்பிகள்னு சொன்னோமே அவர் ஸ்ரீபெரும்பூதூருக்கு வந்து குழந்தைக்கு நாமகரணம் பண்ணிச்சே இவனுக்கு இளையாழ்வார்னு திருநாமமாக இருக்கட்டும் ராமானுஜன் லக்ஷ்மணன் அப்படிங்கிறதுலாம் இன்னும் சில திருநாமங்கள் மூணுமே ஒரே அர்த்தம்தான் இளையாழ்வார்னு சொன்னாலும் இளைய பெருமாளை சொல்வதா அர்த்தம் அது இளையாழ்வார் இல்லைன்னா ஆழ்வார் இவரே கடைசி ஆழ்வார் போல இருப்பார் அப்படின்ற திருவுள்ளத்தினாலே அந்த அர்த்தத்தை சொன்னார் இளையாழ்வார் ராமானுஷன் லக்ஷ்மணன் என்று மூன்று திருநாமம் அப்போது சாத்தினர் அந்த மூன்று திருநாமத்தில் தான் பின்னால் இதே மூன்று திருநாமங்கள் தான் பிரசித்தி ஆயிடுத்து ராமானுஜர் என்று அவர் பெரிய ஆச்சாரியரானது பிறகு அந்த ராமானுஜன் திருநாமத்தில் இருக்கிற ஊற்றத்தினாலே எல்லாரும் ராமானுஜர் ராமானுஜர் என்ற திருநாமத்தை ஆதரித்து நம்ம ஆச்சாரியால் நமக்கு சொல்லி கொடுத்தா அவரை கூப்பிடச்சே அந்த காலத்தில் இளையாழ்வார்னே கூட்டுருந்தா எல்லாரும் இந்த இளையாழ்வாரும் கோவிந்தரும் யாதவ பிரகாசரிடத்திலே காலக்ஷேபம் செஞ்சுருந்த காலத்துல தான் யாதவ பிரகாசர் இப்படி பல சந்தர்ப்பங்கள்லேயே வாஷிகாரர் மேலே நிலையாழ்வார் மேலே கோவிச்சுண்டு இவரை ஒழிச்சு கட்டி விடணும்னு கங்கா யாத்திரையா புறப்பட்டு போனார். வெகு தூரம் போனார். நடுக்காட்டிலே கோவிந்தர் சொல்லிவிட்டார், அண்ணா கங்கா யாத்திரை கங்கா யாத்திரையில உனக்கு சமாப்தி பண்றதுக்காக அழைச்சுட்டு போறா, அது ஒரு அவசியம் எப்படியாவது தப்பிச்சுடணும்னு சொன்னார். அந்த காட்டிலே ஒரு வியாஜத்தை வச்சுட்டு பாஷ்யக்காரர் அந்த எப்படியோ ஓடி வந்துட்டார். அப்புறம் அவரும் யாதவ பிரகாசனும் தேடி பார்த்துட்டு இந்த பிள்ளை எங்கேயோ போயிட்டான், எங்கே போனானோ, என்ன சிங்கம் புலி அடிச்சதோ என்னவோ தெரியலன்னு சொல்லி அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கங்கா யாத்திரைக்கு போய் அந்த கோவிந்தர் இருக்கார், அந்த கோவிந்தர் இவர் அவன் தான் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டானோ தெரியல, இந்த கோவிந்தனையாவது விடக்கூடாது, அவனை போலே இவனும் புத்திசாலியா இருக்கான், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவிந்தனுடைய கையில அவர் காசியிலே போய் முழுகி எழுந்துக்கும் போது அவருடைய கையிலே ஒரு சிவலிங்கம் அகப்பட்ட மாதிரி அவர் தன்னுடைய மந்திர சித்தியினாலே வரவழைச்சார் யாதவ பிரகாசம். அந்த சிவலிங்கம் கையில வந்து அவர் மொழி எழுந்த போது கையை கோப்பின்னு ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்தான்னா கோப்பின கைக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. இதை பார்த்து ஆஹா ஆஹா உம்மிடத்திலே சிவன் பரிபூர்ண அனுகிரகம் பண்ணி விட்டார், உள்ளங்கை குணர்ந்த நாயனார் நீர், உள்ளங்கை குணர்ந்த நாயனார் நீர் அவர் ரொம்ப தூக்கி விட்டு அவருக்கும் ஒரே சிவபக்தி ஏறி போய் அவரை அழைச்சுண்டு பெரிய சிவபக்தராக்கி அப்புறமா அவரை மேற்கொண்டு மேல மேல சிவபக்தராக்கி காலகஸ்தியில கொண்டு போய் அவர் பெரிய சிவாச்சாரியராக்கி விட்டுட்டார். இப்படியா இதே போலத்தான் அவர் கோவிந்தன் ஆக்கினா போலத்தான் ராமானுஷரையும் ஆக்கணும்னு பார்த்தார் அவர். ஆனால் ராமானுஷர் இயற்கையிலேயே இவரை எப்பவும் அந்த சித்தாந்தத்தில் மறுத்து மறுத்து பேசிட்டு வந்ததில் அவருக்கு ஆத்திரம் வந்து இவரை ஒழிச்சு கடிபிடணும்னு பார்த்தார். அதைத்தான் பின்னாடி பெரியவா ரொம்ப விசேஷமாக தேவப்பெருமாள் ரட்சிச்சா, தேவப்பெருமாள் ரட்சிச்ச பாஷ்யக்காரர், தேவப்பெருமாள் காப்பாத்தின பாஷ்யக்காரர் என்று தேவப்பெருமாளாலே காப்பாற்றப்பட்ட பாஷ்யக்காரர் அப்படி கொண்டாடுறார். ஏன்னா மாலுகந்த ஆசிரியர்னு சொல்லுவோம் நம்ம ஆச்சாரியால சொல்லச்சே, பெருமாள் தான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட ஆச்சாரியன் நமக்கு வேணும்னு அனுகிரகம் பண்ணி கிடைச்ச ஆச்சாரியால் நமக்கு. அந்த காட்டிலே வாஷிகாரர் தனியா வரும்போது வில்லியும் வில்லிச்சியுமா தேவப்பெருமாள் வந்து இருட்டிலே தவிச்சு ஆவாரா துணை நின்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவாறு கோலத்துடும் திருச்சக்கரம் சங்கினுடும் ஆவாவென்று அருள் செய்து அடியேனுடும் ஆனானே. நம்மாழ்வார் பாசுரத்தை இந்த இடத்துல பெரியவா சொல்லுவா, ஆவாராறு துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவாறு கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென்று அருள் செய்து அடியேனுடும் ஆனானே. யார் துணை நிற்க போறா, யார் வருவா அப்படின்னு அப்போ பாஷ்யக்காரர் பயந்துருக்க பெருமாள் வில்லியும் வில்லிச்சியுமா வந்து பாஷ்யக்காரருக்கு துணையா காஞ்சிபுரம் போகிறோம்னு சொல்லி அழைச்சுண்டு காஞ்சிபுரத்துக்கு எல்லையிலே ஒரு ராத்திரிக்குள்ளேயே பல தூரம் அவர் விந்தியமலை காட்டில் தான் அவர் தப்பிச்சு வந்தார்னு சொல்கிறார் பாஷ்யக்காரர். விந்தியமலையும் காஞ்சிபுரமும் எங்கேயோ இருக்குது. ஒரே ராத்திரியிலே எப்படி பெருமாள் அழைச்சின்னு வந்து ஆச்சரியமாக ஊருக்கு எல்லையிலே கொண்டு வந்து வச்சு அப்போது தாயார் ஒரு தீர்த்தம் வேணும்னு கேட்குறா போல வில்லியை கேட்குறா, வில்லிச்சு பெருந்தேவி தாயார் கேட்குறா. பக்கத்தில் ஒரு கிணறு, அந்த கிணத்துல தீர்த்தம் இதோ இருக்கே நல்ல பக்கத்துல கிணறு இருக்கு நான் இறங்கி எடுத்துட்டு வரேன்னு பாஷ்யக்காரர் இறங்கி போய் எடுத்துன்னு வந்து அந்த தீர்த்தத்தை அவ்வளவு உதார மனசோட பாஷ்யக்காரருக்கு எப்பவும் மனசு ரொம்ப விசாலம். அதனால்தான் பாஷ்யக்காரர் ஆச்சாரியாளெல்லாம் ஆச்சாரியாளெல்லாம் சொன்னா அவளெல்லாம் நதினு சொன்னா பாஷ்யக்காரர் சமுத்திரமா சொல்றது. அதை சொல்லும்போது சுவாமி தேசிகன் இந்த விருத்தாந்தத்தை ஒரு ஸ்லோகமா சாதிச்சிருக்காரு யதிராஜ சப்தத்திலே திருக்குணம் தாண்டவம் சாதிச்சாகும். பாஷ்யக்காரர் தேவப்பெருமாள் காப்பாத்தி அவரிடமிருந்து தண்ணீர் அமுது வேண்டி பெற்றதான இந்த விருத்தாந்தத்தை ஒரு ஆச்சாரியாலும் வேற ஒருத்தரும் ஸ்லோக ரூபமா சாதிச்சு இதை பட்டோலை பண்ணி வைக்கல, சுவாமி தேசிகன் தான் பட்டோலை பண்ணி வச்சிருக்கார். வந்தே தம் யமினாம் துரந்தரமகம் மானாந்தகார துருகா பந்தானம் பதிபந்தினாம் நிஜதுஷா ருந்தானமிந்தானயா தத்தம் ஏன தயாதுதாம்புனிதினா பீத்வா விசுத்தம் பய காலேன கரிசைல கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வருஷதி. அப்படியே தயையே சமுத்திரம்னு சொல்லக்கூடாது, தயையே அமிர்தமா அமிர்தமா அந்த அமிர்தமே கடலாயிருக்கும்படியான ஸ்ரீபாஷ்யக்காரருடையதான திருக்கரத்தினாலே அன்றைக்கு பெருமாள் தீர்த்தம் சுவீகரிச்சு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் கரிசைலத்திலே இருக்க அத்தீரியிலே சேவை சாதிக்கக்கூடியதான கொண்டலான மேகமான எம்பெருமானுக்கு அப்படியே கருணை என்கிறதான தீர்த்தத்தை வருஷிக்க கூடியதான ஒரு அனுகிரக புத்தியே அப்புறம்தான் இவ்வளவு அபரிமிதமா ஏற்பட்டிருக்கு என்று பாஷ்யகாரருடையதான திருக்கரத்தினாலே கிடைச்ச தீர்த்தத்தை சாப்பிட்டதனால்தான் பெருமாள் திருவுள்ளம் எல்லாம் குளிர்ந்து போய் மேலும் மேலும் அப்படியே அமிர்தத்தை இன்னைக்கு இந்த சம்பிரதாயமான பரபதி சம்பிரதாயத்துல கருணா கட்டாட்சத்தை வருஷிச்சுருக்கான் என்பதாக காங்காதிகம் வருஷத்தின்னு இன்னும் கேட்கறதுக்கு மேல தேவைக்கு மேலே பெருமாள் வருஷிக்கிறது பாஷ்யகாரருடைய தீர்த்த கைங்கரியத்தினாலதான் சாதிக்கிறார். இதை நம்ம ஆச்சாரியன் திருக்குள ஆண்டவன் சாதிக்கும் போது தத்தவியேனு தயா சுதாம்பு நிதினா தயா சுதாம்பு நிதினா தயா சுதாம்பு நிதினான்னு அப்படியே சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டாகும். பாஷ்யகாரருடையதான கிருபை எப்பேற்பட்டது, அவர் அப்படியே தய தயசாகரம்னு சொல்லக்கூடியது, அப்படியே தயையே அமிர்தமாய் அமிர்தமே கடலாய் அப்படின்னா இருந்தார் பாஷ்யகாரர்னு. அந்த நமக்கு உதவி செஞ்சார் அந்த பெரும் அந்த வில்லியும் வில்லிச்சியும் அப்படி அகாலத்திலே ராத்திரியில பிராணபயத்துல இருக்கிற நமக்கு வந்து உதவி செஞ்சாலேன்னு பாஷ்யகாரர் தம்முடைய அந்த என்ன செய்யலாம் இவாளுக்கு என்னப்பா என்ன ஒத்தாசை பண்ணலாம்னு ஒன்னும் தெரியாம நிக்கச்சு ஒரு தீர்த்தம் கொடுன்னு தாயார் கேட்க அதை ரொம்ப ஆசையா எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு பாருங்கோ. அந்த ஆசையான அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு ஒரு தாகம் தீர்ந்துதான். என்ன தாகம்னு திருக்குறந்தான சாய்ச்சாவும் பெருமாள் வனவாசத்துக்காக ஸ்ரீமத் ராமாயணத்திலே புறப்பட்ட போது மூணு நாள் பட்டினி. என்னைக்கு இந்த சக்கரவர்த்தி பட்டாபிஷேகம்னு நாள் வச்சாரோ அன்னைக்கு ராத்திரி பட்டினி உபவாசம், அதுக்கு மறுநாள் பட்டினி, அதுக்கு மறுநாள் பட்டினி, திருப்பியும் கங்கை கரையை தாண்டி போய் அப்புறம் எதிர்கரைக்கு போனா விட்டு தான் பெருமாள் தாயார் லக்ஷ்மணன் மூணு பேரும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றா. அது வரைக்கும் பட்டினி தான். இந்த பட்டினியாக இருந்த காலத்தில் அந்த குகை பெருமாள் கொண்டு வந்த அவன் கொண்டு வந்ததெல்லாம் கூட ஒன்றும் எடுத்துக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு லக்ஷ்மணன் கிட்ட கேட்டாராம், லக்ஷ்மணா கொஞ்சம் கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வாங்க சாப்பிட்டுட்டு பார்த்துக்கலாம்னு. அப்பொழுது அங்கே இளைய பெருமாள் லக்ஷ்மணன், ஐயோ அண்ணாமன்னி இப்படி பட்டினியா இருக்காளே, எப்பேற்பட்ட ராஜபோகத்தில் இருந்தவா, எல்லாம் என்ன ராஜபோகம் என்ன பட்டாபிஷேகம் பார்த்து எப்படி இருக்க வேண்டிய மகாராஜரா இருக்க வேண்டிய என்னண்ணா இப்படி மூணு நாள் பட்டினியா கிடக்கிறாரேன்னு சொல்லி அப்படியே கங்கா தீர்த்தத்தை இதையாவது சாப்பிட்றேன்னு சொன்னாரே என்று ஆசையோடு அங்கே கங்கையிலேருந்து தீர்த்தத்தை அவ்வளவு ஆசையோடு எடுத்துன்னு வந்து அண்ணாவும் மன்னியும் சாப்பிட்றத அவ்வளவு ஆசையா பார்த்துட்டு இருந்தாரே, அது போல அவ்வளவு ஆசையா தீர்த்தம் கொண்டு வந்து அவ்வளவு ஆசையா கொடுத்து அவ்வளவு ஆசையா சாப்பிட்றத பாக்குற அந்த அப்பேற்பட்ட ஒரு ஜீவ தத்துவம் உண்டான்னு பார்த்தான்னா அன்னைக்கு அன்னைக்கு அங்க இளைய பெருமாள் கொடுத்த அதே இளைய பெருமாளே திருப்பியும் இங்க வந்து இளையாழ்வாரா வந்து அந்த தீர்த்தத்தை இங்க இளைய பெருமாள் வில்லியும் வெளிச்சமா வந்த போது கொடுத்த போது அதை பெருமாள் சீகரிச்சுன்னு அப்பாடா அன்னைக்கு கங்கையிலே இளைய பெருமாள் கொடுத்த தீர்த்தம் போல இது கிடைச்சிதேன்னு சந்தோஷப்பட்டாருன்னு ரொம்ப அனுபவிச்சு திருக்குணதே ஆண்டவன் சாதிச்சாவும். அப்புறம் அப்ப இதோ இருக்கே புண்டரீக இதோ தெரியுது புண்ணியகோடி விமானம்னு காஞ்சிபுரத்தை பெருமாள் சன்னதியை மேலேந்து காட்டிட்டு அவர் அந்த வில்லியும் வில்லிச்சியும் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு பிரமிச்சு போயிட்டார், யாரா இருக்கும் வில்லியும் வில்லிச்சியும் கண்ணெதிர வந்து சேவை சாதிச்சு மறைஞ்சு போயிட்டாலே, என் பெருமாளா என் தாயாரா என் அப்பாவா என் அம்மாவா அப்படின்னு அப்படியே பிரமிச்சு போய் அது தோருக்கே புண்ணியகோட்டை விமானம்னு காமிச்சுட்டு மறைஞ்சது பெருமாள் தாயாரா தான் இருக்கணும் என்று அன்று முதல் பெருமாளுக்கு அதே சாலை கணத்திலேருந்து தீர்த்தத்தை ஆய் திறந்து கேட்டாளே இந்த கணத்திலேருந்து தீர்த்தம் வேணும்னு தாயார் என் தாயார் கேட்டாளேன்னு அதை ஆசையோடு எடுத்துட்டு போய் அன்னில முதல் தினமும் தீர்த்தத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த தீர்த்தத்தை சாட்டு 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 கரிசையில மேகத்துக்கு அப்படியே தீர்த்த மேகத்துல குமுறி போய் அதைத்தான் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் பெருமாள் கிருபையா வருஷிக்கிறார்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறத ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் கண்ணீரோட சாதிச்சோம். அவ்வளவு ஈடுபாடு இந்த ஸ்லோகத்துல இந்த விருத்தாந்தத்துல. அதுக்காகவே அந்த கைங்கரியம் பாஷிகாரோடைய கைங்கரியம் விட்டு போகாம இருக்கணும்ன்றதுனாலே சாலக்கணத்திலேருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனத்துக்கு தருவதான இந்த கைங்கரியத்தை விடாம நம்ம ஆசிரம சிஷியால கொண்டு பலகாலம் நடத்தி வந்து தேரந்துராண்டவனும் நடத்தியாச்சு ஆக்குராண்டவனும் நடத்தியாச்சு அதே குழந்தை ஆண்டவனும் விடாம அந்த கைங்கரியத்தை நடுவு நடுவில் விட்டு போறது, ஆனா இருந்தாலும் திருப்பியும் அதை விடாம மனுஷால கொண்டு வந்து ஆரம்பிச்சு இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்குச்சு. இப்ப பிரகிருதம் ஆண்டவன் வந்ததுக்கு அப்புறம் விடாம நடத்தியாரு அந்த கைங்கரியத்தை இப்பவும் நடக்கிறது. அதே சாலக்கணத்தை பாஷ்யக்காரரா தீர்த்தம் எடுத்த சாலக்கணத்தை இப்ப சமீபத்துல நன்னா ஜீர்ணம் நல்லா அழகா ஜீர்ணோத்தாரணம் பண்ணி மத்தவாழ்லாம் இறங்கி அதை ஏதாவது அசுத்தம் பண்ணாம இருக்கிறதுக்காக நல்ல காம்பவுண்ட்லாம் கட்டி அதை விசேஷமா நல்லா இப்ப ரட்சிச்சாச்சு. ஆர்எஸ் மாமாவை கொண்டு நல்லா பண்ணியிருக்கார் ஸ்ரீமத் ஆண்டவன். எதுக்காகனா அந்த பாஷிகாரர் வந்து அந்த பெரிய பாஷிகாரர்னா பெருமாள் தான் ஆசைப்பட்டு பாஷிகாரரை காப்பாத்தி காப்பாத்தி அப்படி ஆச்சாரியராக நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார். அந்த அந்த பெரிய பெருமாள் இப்படி இருக்கிற காலத்துல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆளவந்தாருடைய திவ்ய சரித்திரத்துல சொல்ல வேண்டிய ரொம்ப அவசியமான விஷயம். இப்படி ஆளவந்தார் பெரிய நம்பிகளை விட்டு பாஷ்யக்காரரை மீண்டும் தன்னிடத்துல வர வைக்கிறதுக்காக இன்னொரு முயற்சி ஒன்று பண்ணார். அத பெரிய நம்பிகளை அனுப்பி பெரிய நம்பிகளை ஆளவந்தார அனுப்பி போய் ராமானுஜனை எப்படியாவது சொல்லி அழிச்சுட்டு வந்துடும், எனக்கு வயசு ஆகி போச்சு தளர்ந்து போயிட்டேன், இனிமேல் ரொம்ப நாள் தாங்காது, அதனால எப்படியாவது அவனை கையோடு அழிச்சுன்னு வந்துடும்னு பெரிய நம்பிகள் இடத்துலேயே சொல்லி அனுப்புறார். பெரிய நம்பிகள் வாஷிகாரர் இடத்துல வந்து இவரை எப்படி அழிச்சுட்டு போகிறதோ, யாதவ பிரகாஷ் இடத்துல ஈடுபட்டிருக்காரே அப்படின்னு எப்படி அழிச்சுட்டு போகிறதுன்னு பாரிச்சுண்டு வரார். இது நடுவில் யாதவ பிரகாஷருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் பாஷிகாரருக்கும் ரொம்ப ரொம்ப மனஸ்தாபம் வந்துடுத்து. பாஷிகாரருக்கு மனஸ்தாபம் வந்துடுத்துன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா யாதவ பிரகாஷர் போய் கங்கைக்கு போய் திரும்பி வந்து பார்த்தா இந்த பையன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அடாடா தப்பிச்சுட்டானா இந்த பையனை திரும்பியும் விடக்கூடாதுன்னு சேர்த்துட்டு திரும்பி பாடம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். தன்னை கொல்றதுக்கு எத்தனை பண்ண அந்த ஆச்சாரியன் கூப்பிட்டு தனக்கு பாடம் சொல்றாருன்னா கூட அதையும் மன்னிச்சு ஆச்சாரியனை மன்னிச்சுட்டு சிஷ்யன் அவர்கிட்ட போய் உட்காந்துன்னு வாசிட்டு இருந்தார். இப்படியே வாசிட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் அந்த காஞ்சி தேசத்துக்கு அதிபதியா இருந்தவனுக்கு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சு கொடுத்தோம். அந்த பிசாசு யார் ஓட்டுவான்னு பார்த்தா யாராலையும் முடியல. யாதவ பிரகாஷர் அப்பத்தான் அங்கே ரொம்ப பிரமாதமா திருப்புக்குழியில் அவர் பெரிய பிரசித்தனாக இருந்தான, அவரை கூட்டுண்டு அவரை கூட்டு மந்திரத்தை சொல்லி ஏதாவது ஓட்டலாம்னு பார்த்தா அவரும் வந்து என்னென்னவோ ரக்ஷோக்ன மந்திரங்கள்லாம் படித்து பார்க்குறாரு. ஒன்றுத்துக்கும் ஆசையில் அந்த பிசாசு அந்த பிரம்மராட்சஸ் அது அது சொல்லிட்டு என்ன என்னை மிரட்டுறன்னு கேட்டுதான் யாதவ பிரகாஷரை பார்த்து, நீனா என்னை மிரட்டின்னு இருக்க அப்படின்னு, என்ன போகமாட்டியா அப்படின்னு கேட்டாரான். நீ சொன்னால் போகமாட்டேன், நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, உனக்கு என்னை ஓட்டுறதுக்கு உனக்கு யோகியதையே கிடையாது, நீ போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டுதான். ரொம்ப சுவாரஸ்யமான கதை இது, குரு பரம்பரையில் எழுதி வச்சிருக்கா. அந்த பிரம்மராட்சஸு கேட்டுதான், நீ யார் தெரியுமா நீ போன ஜென்மத்திலன்னு, யார் நீ தான் சொல்ல என்னாராம் அவர் யாதவ பிரகாஷம். அவர் அந்த பிரம்மராட்சஸு சொல்லித்தான், நீ போன ஜென்மத்தில் வெறும் உடும்பு, மதுராந்தங் ஏரிக்கரையில் அல்லாடின் கிடந்த கோவிலிருந்து திருமலைக்கு யாத்திரையாக போனவா சில சில வைஷ்ணவாள் அந்த மதுராந்தகத்தில் ஏரிக்கரையில் ராமனை சேவிச்சுட்டு அப்படியே ஏரிக்கரையில் உட்காந்துட்டு பிரசாதம் சாப்பிட்டா, அவள் சாப்பிட்ட பிரசாதம் கீழே இறைஞ்சது, அவள் போனதுக்கப்புறம் அதை பொறுக்கி தின்னனி, அது பாகவதாளுடையதான எச்சல் பிரசாதத்தை சாப்பிட்டதுனாலே உனக்கு வந்து அதிர்ஷ்டம் இப்பொழுது, நீ இப்படி பிராமணத்தோனா பிறந்து ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருக்க, நீ ராமானுஜர் பிரபாவம் உனக்கு தெரியாது, நான் போன ஜென்மத்திலே பெரிய பிராமணோத்தனமாக இருந்து யாகங்கள்லாம் பண்ணினேன், அந்த யாகங்கள் பண்ணிச்சே தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்ததுனால இப்போ பிரம்மரக்ஷஸாக இருக்கேன், நான் ஜென்மாந்திரத்திலேயே மகாவித்வான், நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற வித்வான், நீ நீ ஒன்றே என்ன மறட்டாதுன்னு சொல்லித்தான் அது. அது கேட்டு யார் சொன்னால் போவான்னு கேட்டாரான். அது அந்த அந்த பிரம்மராட்சஸு இதோ ராமானுஜன் உன்னுடைய சிஷ்யன் இருக்கானே ஈவன் சொன்ன வார்த்தைக்கு போகிறேன்னு தான் அப்படி சொல்லி ராமானுஜர் திருவடியில் விழுந்து துடிச்சு விழுந்து அழுதுதாமும். அதாவது அந்த பிரம்மராட்சஸு அந்த ராஜகுமாரனை பிடிச்சிட்டு இருக்கு, அந்த ராஜகுமாரனுக்குள்ளே இருந்துன்னு இந்த பிரம்மராட்சஸு இவ்வளவும் பண்ணுறது. அதுதான் தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னார் ஒரு பாசுரத்தில், ஊனமா இனகள் செய்தும் உசையும் ஊனக்காரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையில் சாதிக்கிச்சே, வானுளார் அறியல் ஆகா வானவா என்பராகில் தேனுளாம் துளவ துளவ மாலை சென்னியா என்பராகில் ஊனமா இனகள் செய்யும் ஊனகாரகர்களேலும் போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே. பகவத் பக்தி இருந்தா யாராயிருந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாம அவளுக்கு யாருக்கும் பகவத் பக்தி மாத்திரம் இருந்தா அவளுடைய பெருமை சொல்ல போகாது, அதை சொல்லி முடியாது. அவன் சாப்பிட்ட பிரசாதம் இருக்கேன் அதனுடைய மிச்சம் கிடைச்சதுன்னா போகணும், அந்த மிச்சத்துக்கு என்ன பெருமை இருக்கு தெரியுமான்னு, போனகம் செய்த சேடம் போஜனம் செய்த சேஷம்னு அர்த்தம் அது, தருவரையில் புரிதம் என்ன கிடைக்காதா அப்படின்னு. அதில் அதனால பாகவதாருடைய எச்சில நேரம் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, அவள் சாப்பிட்டா அதனுடையதான் தரியாராதனத்தில் அவள் சாப்பிட்டதான் அந்த மிச்சம் இருக்குமோ இல்லையோ சேஷம் பாத்திரங்களில் அந்த பாத்திரத்த சேஷம் தான் விசேஷம் அப்படின்னு. ஆனால் எச்சல் சாப்பிட்றதுன்னு சில யோகிதை உண்டோ, அதுக்கு நாய்க்கு பூனைக்கு பன்னிக்கு அந்த மாதிரி அதுங்களுக்கு அது கிடைச்சதுன்னா அது மகாபாகியமும். இந்த உடம்புக்கு அந்த பிரசாதம் கிடைச்சதா அது மகாபாகியமா இப்போது யாதவ பிரகாசராக இருந்ததுன்னு அந்த பாகவத பிரசாத சேஷத்துக்கு அவ்வளோ பெருமை சொல்லுவார். அந்த பிசாசு ராமானுஜர் திருவடிக்கா, அந்த பிரம்மராட்சசு ராமானுஜருடைய திருவடியிலே விழுந்து அழுதுது. ராமானுஜர் தன்னுடைய திருவடியை சாத்தி போன்னு சொன்னாராம், உடனே அவனை விட்டு புறப்பட்டு போயிடுது அப்படின்னு. இப்படி மகாபிரபாவராக இருக்கிறத பார்த்து யாதவ பிரகாசரே பின்னால் ராமானுஜர்கிட்ட கொஞ்சம் பயந்து, பெரியவர் ரொம்ப விசேஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தார். இது நடுவில் ராமானுஜருடையதான அந்த சகுண பிரம்மத்தினுடைய நிர்வாகங்கள்லாம் பார்த்து யாதவ பிரகாசர் ஒரு நாள் இவர் நீ இனிமேல் வராத கிளாஸுக்குன்னு சொல்லிவிட்டேன், நீ ஒரே சகுண பிரம்மத்தையே பேசுகிற, நானும் நிர்குண பிரம்மன் தான் தத்துவம்ன்றேன், நம்ம ரெண்டு பேருக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு கோவிச்சுண்டு ஒரு நாள் இவரை விரட்டி விட்டார். நல்லதா போச்சுன்னு பெருமாள் அனுகிரகம் இப்படி யாதவ பிரகாசரை விட்டு நீங்குவதற்கு அன்னைக்கு ஆளவந்தார் பண்ணின சரணாகதி பலிச்சுது. இதை தான் பின்ன ஆளவந்தாருக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்ன யாதவ பிரகாசரை விட்டுட்டார் இப்போ ராமானுஜர், இப்போ பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் மாத்திரம் பண்ணிட்டு ஏகாந்தமாக எழுதிருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு, அப்பா இந்த பையன் இப்படியே போய் அத்வைதத்தில் போயிட போகிறானேன்னு பயந்து நான் பெருமாளிடத்திலே பண்ண சரணாகதி பலிச்சுது. பெருமாள் கைவிடலை, அந்த குழந்தையை அழைச்சுன்வா, எனக்கும் வயசாகிடுத்து இனிமேல் தாங்காதுன்னு ஆளவந்தார் பெரிய நம்பிகளை விட்டு அனுப்ப பெரிய நம்பிகள் புறப்பட்டு வந்து இந்த ஆளவ இவரை எப்படி ஆளவ ஒரு ஆச்சாரியன் இடத்துலே வான்னு சொன்னால் உடனே வந்துருவாள். அதுக்காக ஆளவந்தாருடைய ஒரு ஸ்ரீ சூக்தியை அந்த சாலக்கணது ஓரமாக இருந்துட்டு இவர் அப்படி பாராயணம் பண்ணிட்டு இருந்தார் பெரிய நம்பிகள். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா க புண்டரீகனயனா புருஷோத்தம கஹா கத்யாயுதாயுதசதைகலாம்சகாம்சே விஸ்வம் விசித்ரஜிதஜிது பிரவிபாக விருத்தம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இது. அதே போல பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்யே தேவி யஸ்ய மகிமார்ணவ விபுருஷத்தே என்று வசந்ததான ஸ்லோகம் இது. க ஸ்ரீஸ்ரீயா திருவுக்கும் திருவாகிய செல்வன்யவன் பரமசத்வசமாஸ்ரய சத்துவஸ்தர்களான மகான்கள் யாரை ஆசிரயிக்கிறாள், சத்வமெல்லாம் யாரிடத்திலே நிலை பெற்றிருக்கிறதோ, க புண்டரீகனயனா செந்தாமரை கண்ணன்யவன் புருஷோத்தமக்க வேத வேதாந்தங்களிலும் உபபிரமங்களான இதிகாச புராணங்களிலும் புருஷோத்தமனாய் எவன் காட்டப்பட்டிருக்கிறான், புருஷோத்தமக்க கத்தாயுதாயுதசதை கலாம்சகாம்சே எந்த எம்பெருமானுடையதான சக்தியிலே ஏகாம்சத்திலே கோடி கோடி பத்தாயிரத்திலே ஒரு அம்சத்தினாலேயே ஜகத்தானது சர்வமும் நிர்வகிக்கப்படுகிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் அவன்தானே பரதத்துவமாயிருக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இது. ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம் வியாக்கியானம் சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக ரொம்ப சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்லோகமும் அப்புறம் பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடி தேவியசிய மகிமார்ணவ விப்ருஷசே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, பிரம்மா சிவன் ருத்ரன் இன்னும் எத்தனையோ பேர்லாம் இருக்கா, எல்லாரும் சிவன் நாராயணனுடையதான பிரபாவத்திலே ஒரு அம்சத்துக்கு ஒரு அம்சத்துக்கு ஒரு துளிக்கு இடாவாளா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை அவர் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கச்சே, இந்த ஸ்லோகத்தை கேட்டுட்டு பாஷிகார்கிட்ட வந்தாராம். அப்போது விளையாழ்வார்னு திருநாமம், அடியேன் இவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் யார் சாதிச்சதுன்னு கேட்டாராம். அது எங்கள் ஆச்சாரியன் ஆள வந்தார்னு எழுதியிருக்கார் ஸ்ரீரங்கத்தில். அவர் ரொம்ப விசேஷமாக மகாஜானியாக இருக்கார், வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதான ஆச்சாரியன், அவர் கூட உங்க பார்க்கணும்னு சொன்னார், வரீரா போகலாம்னார். உடனே கிளம்பிட்டார் இவர் பாஷிகர், நான் கிளம்புறா போகிறா ரொம்ப ஆசையோடு இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேயும் நடந்து போகிறார். பாவம் ரெண்டு பேரும் நடந்து போனால் போனால் ஸ்ரீரங்கத்துக்கு போனால் பாஷிகாரருக்கும் பெரிய நம்பிக்கைகளும் பெரிய ஷாக்கு. பார்த்தா ஆளவந்தார் திருப்பள்ளி படுத்துறதுக்கு தயாராக இருக்கா, திருக்கரம்பன் துறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி மா வைஷ்ணவால் எல்லாரும் திரண்டு வந்து அன்னைக்கு பெரிய நம்பிகள் இப்படி எழுந்ததுக்கப்புறமே கொஞ்ச காலத்திலேயே ஆளவந்தாருக்கு திருமேனி ரொம்பவும் தளர்ந்து போய் ஒரு நாள் பெருமாளை சேவிக்க பெரிய பெருமாளை சேவிக்க போனது போது பெரிய பெருமாள் இன்றேனம் பெரிய வீடு வரவேணும்னு ஆளவந்தாருக்கு உத்தரவு கொடுக்க ஆளந்தாரம் அடியேன்னு அந்த ஆக்ஞியை சிறதாக வைச்சுண்டு அன்றைக்கே திருநாட்டுக்கு எழுந்துட்டார். அந்த திருநாட்டுக்கு எழுந்துருளும் போது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி, நீங்களாம் கேட்டிருப்பாளோ மாட்டாளோ தெரியல. திருநாட்டுக்கு எழுந்துருளும் போது அதுக்கு முன்னாடி ஆளவந்தார் ரொம்ப தளர்ந்திருந்தார். என்ன வேணும் என்ன திருவுள்ளம்னு சிஷ்யாளெலாம் கேட்குறா எனக்கு. அப்போது அவர் சொன்ன ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது. திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணணும், நாதமுனிகளுக்கு ரொம்ப இஷ்டம் அது. அந்திம தசையிலே திருவாய்மொழியே கேட்டுண்டு அப்படியே எம்பெருமான் திருவடிக்கு போகணும்னு ஆசையை, அதனாலே திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணணும்னார். எப்பவுமே பெரியவாள்லாம் அந்த சரம தசையிலே படுத்திருந்தா உபனிஷத்து அனுசந்தானம் பண்ணுறது உண்டு. ஒரு புறம் முதலிகள் எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோடு உபனிஷத்து அனுசந்தானம் பண்ணுறா, ஒரு பக்கம் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. அப்பொழுது ஆளவந்தார் ஒரு வார்த்தை கேட்டாச்சு, நாதமுனிகளுடைய ஸ்ரீபாதுகை இருக்கு நம்மகிட்ட, அந்த நாதமுனிகள் உயக்கொண்டா இருக்கு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணி அனுகிரகிச்சு தம்முடைய திருவடிகளை உயக்கொண்டார், திருமுடியிலே சாத்தின போது உயக்கொண்டார், நாதமுனிகளுடைய திருவடியிலே பாதுகைகளை சமர்ப்பிச்சு அந்த பாதுகைகளை தன்னுடைய சிரசாலே பெற்றுண்டு ரொம்ப பக்தியோடைய நாதமுனிகள் எழுந்தருளிக்கச்சு எழுந்தருளி இருக்கச்சேவே நாதமுனிகளுடைய பாதுகைகளுக்கு ஆராதனம் நித்தியம் பண்ணுவார். அந்த நித்தியம் பண்ணுவார்ன்றது கவனிக்கணும். அது நம்ம ஆசிரமத்தில் நித்தியம் பாதுகா ஆராதனம் நடக்கிறது. இப்படியான பூர்வாச்சாரிய அனுஷ்டானம் உண்டான்றதுக்கு பல சந்தர்ப்பங்கள் உண்டு, அதில் இது ஒரு சந்தர்ப்பம். அது உஜகொண்டார் நாதமுனிகளுடையதான அவதார திசையிலேயே நித்தியம் அவருடைய பாதுகைகளை ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த பாதுகைகளை உயக்கொண்டார், மணக்கால் நம்பிக்கு சாதிச்சார். மணக்கால் நம்பி அடியனுக்கு அனுகிரகம் பண்ணும் போது ரொம்ப பரம தனமாக நாதமுனிகளுடைய பாதுகைகள்னு கொடுத்துருக்கார். அந்த பாதுகைகள் வச்சிருக்கேன், அந்த பாதுகைகளில் தீர்த்தம் சேர்த்து கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்களேன்னாராம். ஆள வந்தார் அந்த பாதுகைகளுடைய ஆராதனத்தை பண்ணி சிஷ்யாள் பாதுகை நாதமுனிகளுடைய பாதுகைகளை ஏலம் பண்ணி வந்து ஆள வந்தாருடைய திருமுடிகளை சாத்தி அந்த பாதுகைகளுடைய ஸ்ரீபாதத்தை ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் சுவீகரிச்சுண்டு நாதமுனிகளுடைய அப்படியே திருவடியே நினைச்சுண்டு அப்படியே திருநாட்டுக்கு வெள்ளினார் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப உருக்கமான நிகழ்ச்சி அது. முதலிகள் எல்லாரும் கதறினா, எப்பேற்பட்ட ஆச்சாரியன் எப்படி வெள்ளியிருந்தார், சின்ன வயசுலேயே வித்தியினாலே ராஜ்யத்தை சம்பாதிச்சார்னு ஒருத்தரும் கிடையாது, எந்த சரித்திரத்திலையும் கிடையாது. ஒரு வித்தியினாலே ஒருத்தர் ஒரு ராஜ்யத்தை பரம்பரை சொத்தா சில பேர் கிடைக்கும், சில பேர் பராக்கிரமத்தினாலே ஜெயிப்பா, சில பேர் சூதாடி கூட ஜெயிச்சிருக்கா ராஜ்யத்தை, ஆனா தன்னுடைய வேதாந்த வித்தியினாலே ஜெயிச்சார்னு பிரபம் இந்த இது வரைக்கும் கதையே கிடையாது. இப்பேற்பட்ட ஜானியா இருந்தவர் எல்லாத்தையும் ஒரு க்ஷணத்திலே உதறி தள்ளிட்டு வைராகியத்தோட பரம வைராகியத்தோட ரங்கநாதனே எல்லா சொத்து என்று வந்து வைஷ்ணவாளுக்கெல்லாம் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணிண்டு எப்பேற்பட்ட வசந்த ஆச்சாரியராக இருந்த 144 சம்வத்சரம் இருந்தார். அவ்வளோ சம்வத்சரங்கள் இருந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மகத்தான சர்வேஸ்வரனே நேர வந்து நடமாடினா போல இருந்த ஒரு பர்வதம் மாதிரி இருந்த வைஷ்ணவ பர்வதம்னு சொல்லணும். ஆளவந்தார் ஆளவந்தாருடைய மகிமையை நினைக்கும் போது ஸ்ரீபாஷிகாரன், நான் ஒரு வஸ்துவே கிடையாது, ஆளவந்தாருடைய மகத்துவத்துக்கு முன்னாடி நான் ஒரு வஸ்து கூட கிடையாதே என்று சொல்லுவார் அப்படி. ஆனா இருந்தாலும் என்னையும் ஒரு பொருளாக்கினது ஆளவந்தாருடைய திருவடியை தியானம் பண்ணதுனால தான் சொல்லி, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமகான்னு அப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அப்படியாக்கும் அப்பேற்பட்ட ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுந்தொழின போது எல்லாரும் கலங்கியிருக்க அவரை பிரம்மரசத்திலே ஆச்சரியமாக ஆள பண்ணி கொண்டு வந்து திருக்கரம்பன் துறையில அவரை பள்ளிப்படுத்த போற சமயத்துல தான் பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் வந்து சேர்ந்தா கதறி போயிட்டா. எப்பேற்பட்ட ஆச்சாரியர் சரமக தேசையில சேவிக்க கூட முடியாம போயிட்டமேனு பெரிய நம்பிகள் கதற, என்னை கூட்டு அனுகிரகம் பண்றதுக்குன்னு அனுப்பிச்சு வச்சாரே, இப்படி என்னை அனுகிரகம் பண்ணணும்னு வர வச்சாரே, இவரை நான் சேவிக்காம போனேன்னு பாஷிகார் கதற. ரெண்டு பேரும் கதறிண்டு ஒரு வழியா தேறி திருமையை நீங்க சேவிச்சானா மூணு விரல் மடங்கி இருந்ததுன்னு சொல்றா. மூணு விரல் மடங்கி இருந்தது, மூணு விரல் என்ன மடங்கி இருக்கு அப்படின்னு பாஷிகார் கேட்கிறார், நம்பிகளை கேட்கிறார். இது மடங்கி இருக்காது, இது என்னவோ இப்பதான் மடங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல அவ எல்லாரும் பேசிக்கிறா, ஏன் மடங்கி இருக்கு பாஷி ஆனந்த ஆளந்தாருக்கு, ஏன் மடங்கி இருக்கு அப்படின்னு பேசிண்டா, அவருக்கு மூணு மனோரதம் இருந்ததா, இப்பதான் சில நாளா சொல்லிட்டு இருந்தார், அதுவா கூட இருக்கலாம்னா. அது என்ன மனோரதம்னு சொல்றதுல குரு பரம்பரைகளிலே சில வித்தியாசங்கள் சொல்லியிருக்கா. மூணு மடங்கி இருந்தது, மூணு விரல் மடங்கி இருந்ததுக்கு மூணு அர்த்தம் சொல்லணும். மூணு அர்த்தம் சொல்லணும்னா தெரியுமோல்யோ சம்பிரதாயத்தில் அவாவா ஏதாவது தங்கள் அபிப்பிராயத்தை சேர்த்து விட்டுருவா. இது பல விஷயங்களில் உண்டு. இப்போ என்னவா மூணு மடங்கி இருந்ததுன்னா, ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வியாக்கியானம்னா, இது மூணு விரல் மடங்கி இருந்தது, ஒன்று வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணணும்னு ஆளவந்தாருக்கு ரொம்ப ஆசை. அந்த வியாக்கியானத்தை நாமே பண்ணிடக்கூடாது, பெரியவா என்ன சாதிச்சிருக்கான்றத நேரடியாக தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். பிரம்மசூத்திரத்துக்கு போதாயன விருத்தின்னு இருக்கு, அது காஷ்மீரத்தில் இருக்கு, ரொம்ப பெரிய கிரந்தம், 10 லட்சம் ஸ்லோகம் மாதிரி இருக்கும் அது. அந்த மாதிரி 10 லட்சம் விருத்தி கிரந்தம்னு சொல்லுவா, அதை பார்த்துட்டு தான் வியாக்கியானம் பண்ணணும், அப்போ தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் காஷ்மீரத்துக்கு போக முடியல, அந்த ஏக்கம் அவருக்கு ரொம்ப மனசில் உண்டு அப்படின்னு அது ஒரு ஏக்கத்தை சொன்னேன். அடுத்து ரெண்டாவது ஏக்கம் என்னன்னா, ரெண்டாவது ஏக்கம் சில பேர் வியாக்கியானம் பண்ணால் கீதைக்கு சங்கிரகமாக அர்த்தம் பண்ணிவிட்டோம், பெரிய வியாக்கியானமாக ஒன்று பண்ணணும், என்ன மற்ற ஆச்சாரியெல்லாம் அப்படி பெரிய வியாக்கியானமாக பண்ணியிருக்கா, அது மாதிரி நாமும் பண்ணிடும், கீதார்த்த சங்கிரகம்னு பண்ணியிருக்கார் ஆனந்தார். ஆனால் இருந்தாலும் பெரிய வியாக்கியானமாக ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அந்த ஆசை ஏதோ கடைசி வரைக்கும் நிறைவேறலை, அதுக்காக ஒன்று வந்தேன். இல்லைன்னா இன்னொருத்தர் சொன்னேன், திருவாய்மொழிக்கு ஒரு அர்த்தம் பண்ணணும், நம்ம ஆழ்வாரால் தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிது, திருவாய்மொழிக்கு பெருசாக வியாக்கியானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அது ஏதோ கைகூடி வரலை, அதனால் இந்த மூணு ஆசை அப்படின்னு பொதுவாக விரிவாக சொல்கிறது உண்டு. ஆனால் இதில் ஒன்று ஒரு ஆசையை எடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு பராசரர்னு பேர் வைக்கணும், இன்னொரு பிள்ளைக்கு வியாசர்னு பேர் வைக்கணும், என்ன பராசரர் இடத்துல ரொம்ப ஆசை அளவந்தா இருக்கு, அதுதான் சொல்லியிருக்கேன், தத்வேனிய சிதஜிதீஸ்வர தத்வபாவ போகாபவர்க்கு ததுபாய கதீருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு சாதிச்சிருக்கார். அதனால் பராசரத்தில் ரொம்ப ஆசை அளவுந்தா இருக்குது, அதனால் பராசரன்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அது ஒரு ஏக்கமாக இருக்குதுன்னு சொன்னார்னு சொல்லுவாள். அது திருக்குணம் தாண்டவம் சாதிச்சாச்சு, இது பராசரன்னு பேர் வைக்கிறதுக்கு ஏங்கிறதுக்கு என்ன வேண்டியிருக்கு, யாராவது ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து அனுகிரகிச்சு இவனுக்கு இவனுக்கு பராசரன்னு இருக்கட்டும் பேர்னு சொன்னால் சரியாக போச்சு, இது என்ன ஒரு ஆயுஸ் பூரா சம்பாதிக்க முடியாது சாதிக்க முடியாத காரியமான. இந்த பின்னாடி பட்டருக்கு ஒரு ஏத்தம் உண்டு, பட்டர் பெரிய மகான் தான், சுவாமி தேசிகன் ரொம்ப கொண்டாடியிருக்கார் பட்டரை, குரத்தாழ்வானுடைய திருக்குமாரருக்கு, அவருக்கு பராசரர்னு பேர் ஏற்பட்டது, அந்த பேருக்கு ஒரு ஏத்தம் வரணும்னு சொல்லிவிட்டு இது ஆளவந்தார் ரொம்ப ஏங்கின பேர்னு இப்படி வச்சுட்டாது, அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. சம்பிரதாயத்துக்கே சாதிக்கக்கூடியதான ஒரு விஷயத்தை தான் அங்கே ஆளவந்தார் ரொம்ப ஏங்கியிருப்பார், அதனால ஆளவந்தார் ஏக்கமானது பிரம்மசூத்திரத்துக்கு பெரிய பாஷ்யம் பண்ணணும்னும், கீதைக்கு பெரிய பாஷ்யம் பண்ணணும்னும், திருவாய்மொழிக்கு பாஷ்யம் பண்ணணும்னும், இது தான் ஆளவந்தார் ஏங்கியிருப்பார், இதுதான் வாஸ்தவமாக இருக்கும்னு. சாக்ஷாத் சுவாமி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணச்சே அதுக்கு முதல்ல சாதிச்சிருக்கார், ஆளவந்தாருடையதான ஆசையாக இருந்த திருவாய்மொழியினுடையதான பெரிய வியாக்கியானத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் திருக்குறை பிரான் பிள்ளான கொண்டு ஆளவந்தாருடைய மனோரதத்தை நிறைவேற்றி வச்சார்னு வாக்கியம் இருக்குங்க. அதனால இது மூணு தான் ஆசையாக இருந்திருக்கும் ஆளவந்தாருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் சில ஆசைகளை வச்சு பின்னாடி இதுதான் மூணு இதுதான் மூணுன்னு மாற்றி சொல்கிறவாலும் உண்டு. ஆனால் எதுவும் நம்ம திருக்குறள் ஆண்டவன் திருவுள்ள பிரகாரம் சொன்னால் பிரம்மசூத்திரத்துக்கும் கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் தான் வியாக்கியானத்தை ஆளவந்தார் நிர்வகிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார், அந்த ஏக்கம்தான் அந்த மூணு வரல்னு பாஷிகாரன் இந்த திருவுள்ளத்தை அடியேன் பெரியவர் இந்த திருவுள்ளத்தை பேரருளாளன் பூர்த்தி பண்ண வேணும்னார். அவருக்கு அது வரைக்கும் பேரருளாளன் தான் பெருமாள், பெரிய பெருமாள் அது வரைக்கும் பெருமாள் கிடையாது, அவருக்கு பேரருளாளன் இடத்துல தான் ஈடுபாடு. அது வியாக்கியான குரு பரம்பரையில் பார்த்தா தெரியும், பேரருளாளன் திருவருளினாலே ஆளவந்தார் திருவுள்ளத்தை அடியேன் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணாராம். உடனே அந்த விரல் நிமிந்து கொடுத்தான். சரம திருமேனியிலே இப்படி ஒரு மாற்றம், இவரோடு ஒரு அதிசயம். மேற்கொண்டு சரம திருமேனிய கைங்கரியெல்லாம் நடந்தது, பிள்ளையரசு நம்பின்னு ஆளவந்தாருடைய திருக்குமாரரை வச்சு கைங்கரியம் நடந்தது. இந்த கைங்கரியம் நடந்த உடனே அந்த துக்கம் தாங்கலை இவருக்கு பாஷிகாரருக்கு, அவ்வளோதான் இந்த பெரிய பெருமாள் இப்படி என்ன அவசரப்பட்டுண்டு ஆளவந்தாரும் எதுக்கு பெரிய வீடு வர வேணும்னு இப்படி நினைச்சார், என்னதான் ஆளவந்தார் கூட்டிருக்கார், நான் ஆளவந்தார் ஆசிரிக்க வரத்துக்குள்ளே இவருக்கு என்ன அவ்வளவு அவசரம், என் மேலே இவ்வளோ கொஞ்சம் கூட கருணை கிடையாதா இந்த பெரிய பெருமாளுக்கு, இவரை சேவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே திருக்கரம்பன் துறையில் தீர்த்து அமண்டிட்டு இப்படியே கிளம்பி போயிட்டாராம் காஞ்சிபுரத்துக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், பின்னாலே பெரிய பெருமாள் ஏங்கி ஏங்கி பாஷ்யக்காரரை வர வச்சு, சுவாமி எல்லாம் உமக்குத்தான், இந்த உபயோகி உம்முடையதான்னு ஒப்படைச்சு உடையவராக்கி அவ்வளவு பெரிய பெருமாள் உகந்த நம்ம பாஷ்யக்காரர் பின்னால பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் இராமானுஷன் திருவரங்கத்தை முதனால் சொல்லச்சு. ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே போறோமா, அப்படியே குழஞ்சு போயிடுவாராம் பாஷ்யக்காரர். அப்போ ஏற்பட்ட பாஷ்யக்காரர் பாருங்கோ, பெரிய பெருமாள் என்ன ஆளை வந்தார் சேவிக்கிறதுக்கு காஞ்சிபுரத்துலேன்னு ஆளை வந்தாரே என்ன வரவழைச்சிருக்கச்சு, அதுக்குள்ளேயும் இவர் ரொம்ப அவசரப்பட்டுண்டு உடனே பெரிய வீடு வந்து சேர வேணும்னு ஆளை வந்தார நியமிச்சு இவர் இவருக்கு எதுக்கு அள்ளிண்டு போனார் ஆளை வந்தாரேன்னு பெரிய பெருமாள் மேலே கோவிச்சுண்டு இவர் திரும்பி பெருமாள் பெருமாளை சேவிக்கவே இல்லையோ திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வந்துவிட்டார். இப்படி காஞ்சிபுரத்தில் ஏழுன்றக்கச்சே தான் அந்த திருக்கட்சி நம்பிகளிடத்திலே ரொம்ப பரிச்சயம் இருந்தது. திருக்கட்சி நம்பிகளுடைய மகா பிரபாவம் அது. அந்த திருக்கட்சி நம்பிகளுடையதான ஒரு சகவாசத்தினாலே பாஷ்யக்காரர் ரொம்ப சொந்த அர்த்தங்களை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார். அது ஆறு வார்த்தைன்னு சொல்லுவா, சாதாரணமாக சொல்லச்ச ஆறு வார்த்தை அப்படின்னு சுருக்கமாக சொல்லி சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லை அது. இப்போ நம்ம எந்த குரு பரம்பரையினுடைய இந்த சரித்திரத்தெல்லாம் தெரிஞ்சுருக்கோமோ இந்த குரு பரம்பரையினுடைய சரித்திரத்திலே நாம் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதான ரொம்ப உத்தமமான ஆறு உபதேசம் அந்த உபதேசம் தான் அது. அதனுடையதான சூக்ஷ்மம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் விஞ்ஞாபிக்கிறேன். மணி 6:30 இங்கே 7:30 ஆக போகிறது, அங்கே உங்கள் டைம் என்னன்னு தெரியல. ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எனக்கு அடியனுக்கு இன்றைக்கி கொஞ்சம் காரியம் இருக்குது மேற்கொண்டு, அதனால் இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். கீதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
ஹலோ
நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குறது. இது போன் இட் இஸ் நாட் எனி டிஃபெக்ட் வித் த போன், இட் இஸ் இட் குட் பீ த மிஸ்டேக் வித் த இன்டர்நேஷனல் லைனா இருக்கலாம் நினைக்கிறேன்.
அடியன் சாரி பேசுறது ரொம்ப நன்னா கேக்குறது அடியன். எங்களுக்கு நாங்க பேசுறது தான் கொஞ்சம் இதுவா இருக்கலாம்.
ரைட் ஐ திங்க் உங்களுடைய போன்லேருந்து வர கனெக்ஷன் எனக்கு இதுவாக இருக்கு போல இருக்கு. இங்கே எனக்கு இந்த போன் இஸ் குவைட் ஓகே டு லோக்கல் பீப்புள். சரி
சுவாமி பேசுறது ரொம்ப நல்லா கேட்கறது அடியன்.
ரைட் ஓகே ஓகே ரைட். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருந்தது இந்த வாரம் அதனால
கொஞ்சம்
கரெக்டாக இருந்தாலும் இருந்திருக்கும்.
ரொம்ப சுவாமிக்கு ரொம்ப சிரமம் தான், க்ஷமிக்கணும்.
இல்ல சிரமம்லாம் ஒன்னும் இல்ல, நெக்ஸ்ட் வீக் சரியா போயிடும். அப்புறம் பாக்குறேன் நானு, கொஞ்சம் காரியம் இருக்குறதுனால.
ஓகே பிரிட்ஜ் எல்லாரும் இருக்கா, அன்மியூட் பண்ணிக்கிறேன்டா. எதனா சொல்றது இல்ல கேக்குறது எதனா இருக்கா? எதனா சுவாமி என்னவோ ஒரு இதாயிட்டார் வச்சுட்டேன்.